இப்பொழுதும் நாம் ஆகஸ்ட் மாதத்திலே வந்திருக்கிறோம். இந்த மாதத்தின் வாக்குத்தத்த செய்தியாக நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்கப் போகிறோம். இந்த வருடத்தின் வாக்குத்தத்தத்திலிருந்து நாம் தொடர்ச்சியாக ஒவ்வொரு மாதமும் வாக்குத்தத்த செய்திகளை தியானிக்கிறோம். இந்த வருடத்தின் வாக்குத்தத்த வசனத்தை நாம் முதலாவது வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 65வது சங்கீதம் 11வது வசனம். 65:11.
வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறேன்.
உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர்.
உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது.
வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர். உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. கர்த்தர் இந்த ஆண்டு முழுவதையும் தம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறேன் என்று கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். இதை ஒவ்வொரு மாதத்திலும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒவ்வொரு நன்மைகள் என்ன என்பதை நாம் தொடர்ச்சியாக வித்தியாசமான காரியங்களை நாம் பார்த்து கொண்டே வருகிறோம். இப்பொழுது இந்த ஆகஸ்ட் மாதத்திலும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற நன்மை, இதை வாசிக்கும் பொழுது உங்களுக்கு இது நன்மையான உங்களுக்கு முதல்ல கேள்விதான் வரும். வாசிக்கலாம். பிரசங்கியின் புஸ்தகம் 7:3 வசனத்தை வாசிக்கலாம். பிரசங்கியின் புஸ்தகம் 7:3 வசனம்.
நகைப்பை பார்க்கிலும் துக்கிப்பு நலம் முக துக்கத்தினாலே
இருதயம் சீர்படும். கர்த்தர் இந்த மாதத்தில் நமக்கு கொடுக்கிற நன்மை என்னன்னா துக்கம் இல்லையா? இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற நன்மை என்னது? துக்கம். நகைப்பை பார்க்கிலும் துக்கிப்பு நலம் அப்படிங்கிறார். புரியுதுங்களா? நகைப்பை பார்க்கிலும் துக்கிப்பு நலம், முக துக்கத்தினாலே இருதயம் சீர்படும். நாம் அடைகிற துக்கத்தின் மூலமாக இருதயம் சீர்படுகிறது, சரியாகிறது. அப்ப நல்லது தானது இல்லையா? நகைப்பை பார்க்கிலும் துக்கிப்பு நலம்ங்கிறார். அப்ப துக்கிப்பு நல்லமா நல்லதா என்று சொல்லி நினைச்சீங்கன்னா ஆன்சர் அங்கே இருக்குது. முக துக்கத்தினாலே இருதயம் சீர்படும் அப்படிங்கிறார். இருதயம் ஸ்திரப்படுகிறது, சீர்படுகிறது, சரியாக்கப்படுகிறது. அப்ப அது நல்ல விஷயம்தான். கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற நன்மை துக்கம், துக்கிப்பு என்கிற ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். இது எந்த விதத்தில் நமக்கு வருகிறது? இந்த துக்கிப்பை குறித்து புதிய ஏற்பாட்டில் நமக்கு என்ன சொல்லப்படுகிறது? இயேசு கிறிஸ்து என்ன சொல்றார் அதை நம்ம கொஞ்சம் கவனிங்க. அப்பதான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா புரியும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5:4 வசனத்தை வாசிக்கலாம்.
துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் ஆறுதல் அடைவார்கள்.
இயேசு கிறிஸ்து அதை எவ்வளவு தூரம் அதை கன்ஃபார்ம் பண்றாரு பாருங்க. துயரப்படுகிறவர்களை பாக்கியவான்கள், சந்தோஷப்படுகிறவர்களை பாக்கியவான்கள் சொல்லல. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் அப்படின்னு இயேசு கிறிஸ்து அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டார். இதை இன்னொரு விதத்தில் சொல்ல போனால் துயரப்படுகிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். Blessed are those who mourn அப்படின்னு ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், துயரப்படுகிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அவர்களை கர்த்தர் ஆறுதல் படுத்துகிறார், அவர்களை ஆசீர்வதிக்கிறார். தேவ பிள்ளைகளின் உள்ளத்தில் துயரம் என்பது நமக்கு தெரியணும், துக்கப்பட தெரிய வேண்டும், துயரப்பட நமக்கு தெரிய வேண்டும். இது நிறைய பேருக்கு புதுசா வந்தவங்களுக்கு இன்னும் குழப்பமாவே இருக்கு. என்ன இது எங்கேயோ சொல்றதை நினைக்காதீங்க, நான் உள்ள சப்ஜெக்ட் உள்ள போகும்போது உங்களுக்கு தெரியும். துயரம் என்பது ஒரு ஆசீர்வாதமான காரியம், துக்கிப்பு என்பது ஒரு ஆசீர்வாதமான காரியம். இந்த துக்கிப்பு, இந்த துயரம் என்பதை ரெண்டு வகைப்படுத்தலாம், இரு வகைப்படும். அந்த ரெண்டு காரியத்தில் ஒன்று தவறான துயரம், ஒன்று சரியான துயரம். ரெண்டு விதமான துக்கிப்பு இருக்கிறது, ரெண்டு விதமான துயரப்படுதல் இருக்கிறது. இதுல ஒன்று தவறானது, ஒன்று சரியானது. இப்போதான் நம்ம முக்கியமான வேத பகுதிக்குள் இதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். எடுத்துக்கொள்வோம். 2 கொரிந்தியர்
ஏழாம் அதிகாரத்தை திறந்து கொள்ளுங்கள். 2 கொரிந்தியர் 7 அதிகாரம் 4 வசனத்திலிருந்து நாம் வாசித்துக் கொண்டே போகலாம். 7 அதிகாரம் 4 வசனத்திலிருந்து நாம் வாசிக்கலாம்.
மிகுந்த தைரியத்தோட உங்களுடன் பேசுகிறேன்.
பவுல் சொல்றாரு, மிகுந்த தைரியத்தோட உங்களுடன் பேசுகிறேன்,
உங்களை குறித்து மிகவும் மேன்மை பாராட்டுகிறேன்.
இந்த கொரிந்து சபையாரை குறித்து பவுல் ரொம்ப பாராட்டுகிறார். உங்களை ரொம்ப மேன்மை பாராட்டுகிறேன், நீங்க ரொம்ப நல்லவங்க அப்படின்னு அவங்களை பாராட்டுறாரு. படிப்போம்.
ஆறுதலால் நிறைந்திருக்கிறேன்.
எங்களுக்கு உண்டான
சகல உபத்திரவத்திலேயும் பரிபூர்ண சந்தோஷமாய் இருக்கிறேன்.
இவங்களுடைய காரியத்தை பார்க்கும் பொழுது அவருடைய துக்கத்தையும் வேதனை எல்லாத்தையும் அவர் மறந்துடுறாரா? இந்த கொரிந்திய சபையினுடைய நிலைமையை பார்க்கும் போது அவருக்கு இருக்கிற உபத்திரவத்தை எல்லாம் மறக்கிற அளவுக்கு அவருக்கு சந்தோஷம் வருதான். ஏ, படிப்போம்.
எப்படி என்றால் நாங்கள் மக்கெதோனியா நாட்டிலே வந்தபோது எங்கள் சரீரத்திற்கு
இளைப்பாறுதல் ஒன்றும் இல்லாமல்
எப்பக்கத்திலேயும் உபத்திரவப்பட்டோம். புறம்பே போராட்டங்களும்
உள்ளே பயங்களும் இருந்தன.
ஆகிலும்
சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன்
தீத்து வந்ததினாலே எங்களுக்கு ஆறுதல் செய்தார். அவன் வந்ததினாலே மாத்திரமல்ல
உங்கள் வாஞ்சையையும்
உங்கள் துக்கிப்பையும்
என்னை பற்றி உங்களுக்கு உண்டான
பக்தி வைராக்கியத்தையும் அவன் கண்டு உங்களால் அடைந்த ஆறுதலை
தெரியப்படுத்தினதினாலும்
நானும் ஆறுதல் அடைந்து
அதிகமாய் சந்தோஷப்பட்டேன்கிறார். கொஞ்சம் பாப்போம். பவுல் இந்த இடத்துல இந்த கொரிந்து சபையை பார்த்து ஓஹோன்னு பாராட்டுறார். உங்களிடத்துல நான் தைரியமா நான் பேசுறேன், உங்களை குறித்து நான் ரொம்ப மேன்மை பாராட்டுகிறேன், உங்களை குறித்து நான் ரொம்ப சந்தோஷப்படுகிறேன், எனக்கு எவ்வளவோ உபத்திரவங்கள் வந்தது, போராட்டங்கள் வந்துச்சு, ஆனால் உங்களை நினைக்கும் பொழுது எனக்கு அந்த உபத்திரவத்தை நான் மறந்து போயிடுறேன். எப்படி போது பாருங்க. அப்ப அந்த இடத்துல என்ன நடக்கிறது, என்ன சொல்ல வராரு? இந்த இடத்துல அவர் மக்கோதனியா இந்த இடத்துல அவர் ஊழியத்துக்கு போயிருந்தார். அந்த இடத்துல கொடிய உபத்திரவம் அவருக்கு இருந்துச்சு, பிரச்சனை, போராட்டம், ஊழியத்திலே மிக மோசமான சூழ்நிலைகள்லாம் அவர் சந்திக்கிறாங்க. அந்த சூழ்நிலையிலே மனவேதனை அடைந்து இந்த போராட்டத்திலே மனம் சோர்ந்து போற நேரத்தில் திடீர்னு தீத்து வந்தாராம். பவுல பாக்குறதுக்கு தீத்து வந்தாராம். இந்த தீத்து வந்து ஒரு நியூஸ் கொடுக்கிறாரு. அந்த நியூஸ் தான் அவ்வளவு உபத்திரவத்தையும் அவருக்கு மறக்க செய்து. மக்கதோனியாவில் அவருக்கு அவ்வளவு உபத்திரவம் இருந்தது, வேதனை இருந்துச்சு, ஆனா தீத்து கொண்டு வந்த ஒரு செய்தி எல்லாத்தையும் மறக்க பண்ணுச்சு. அப்படி என்ன செய்தியை இந்த தீத்து கொண்டு வந்தார்னு கேட்டீங்கன்னா, இந்த தீத்து கொரிந்து பட்டணத்துக்கு போய் அந்த சபையை பார்த்து அங்கே இருந்து அங்க இருக்கிறதான நிலைமைகளை எல்லாம் கவனித்து வந்து அதை இந்த இடத்துல ரிப்போர்ட் கொடுத்தார். பவுல் கிட்ட என்ன ரிப்போர்ட் கொடுத்தார்? கொரிந்து சபையார் ரொம்ப துக்கிக்கிறவங்களா இருக்கிறாங்க. கொரிந்து சபையார் ரொம்ப துக்கப்படுகிறவர்களாய் இருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு செய்தியை, ஒரு நியூஸ் கொண்டு வந்து கொடுத்தார். இந்த கொரிந்து சபையார் துக்கப்படுகிறார்கள் என்கிற ஒரு செய்தியை பவுல் கேட்ட உடனே இவருடைய துக்கம் எல்லாம் மறந்து போச்சு. இவருக்கு துக்கப்படுறது எவ்வளவு பெரிய விஷயம் பார்த்தீங்களா? கொரிந்து சபையார் துக்கப்படுகிறார்கள் என்ற ஒரு செய்தி அதை தீத்து கொண்டு வந்து சொன்ன உடனே இவருடைய ஆறுதல் அடைஞ்சது மட்டுமல்லாமல் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைஞ்சேங்கிறார். என்ன செஞ்சாங்க? அவங்க துக்கப்பட்டது இவருக்கு அவ்வளவு சந்தோஷம் இல்ல. கொரிந்து சபையாருடைய துக்கம் பவுலுக்கு அவ்வளவு பெரிய சந்தோஷம். சந்தோஷப்படுகிறவருடைய சந்தோஷப்படுங்க பைபிள் சொல்லுது. ஆனால் துக்கப்படுகிறவர்களை பார்த்து பவுல் சந்தோஷப்பட்டார். இது எப்படி இருக்கு கவனிப்போம். என்ன துக்கம் அது, தொடர்ந்து படிப்போம்.
ஆதலால்
நான் நிருபத்தினாலே
உங்களை துக்கப்படுத்தி இருந்தும் அந்த நிருபம்
கொஞ்சம் பொழுதாகிலும்
உங்களை துக்கப்படுத்தினதென்று கண்டு
நான் மனஸ்தாபப்பட்டிருந்தும்
இப்பொழுது மனஸ்தாபப்படுகிறது
இல்லை. அடுத்து என்ன சொல்றாரு? நான் உங்களுக்கு நிருபத்தை எழுதினேன். அதாவது ஒன்னு குருதி நிருபம். இப்ப ரெண்டு குருதியில் இதை சொல்றாரு. ஒன்னு குருதி நிருபத்தை பத்தி இங்க கோட் பண்றாரு. இது முதல் குருந்தி இருக்கிற முதல் நிருபத்துல நான் உங்களை நல்லா திட்டேன். உங்களுடைய குறைவுகள், உங்கள் பாவங்கள், உங்களுடைய நிர்விசாரங்கள், உங்களுடைய காரியங்கள், ஒழுங்கினங்கள் எல்லாத்தையும் வச்சு நான் நல்லா திட்டு நான் திட்டி எழுதிட்டேன். அதை திட்டும் பொழுது நான் திட்டி எழுதினதுனாலே உங்க இருதயம் துக்கப்பட்டுச்சு. அது துக்கப்படும் பொழுது எனக்கும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சுன்னா, இப்படி கஷ்டப்பட்டு இவ்வளவு கடினமா எழுதிட்டேமே இந்த நிருபத்தை அப்படின்னு எனக்கு அந்த நேரத்தில் கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. ஆனால் இப்பொழுது நான் சொல்றேன், நீங்கள் அதை கேட்டு என் நிருபத்தை வாசித்து துக்கம் அடைந்ததை நினைத்து இப்ப நான் துக்கப்படாம நான் இப்ப ஆறுதல் அடைஞ்சு சந்தோஷம் அடைஞ்சிட்டேங்கிறார். என் நிருபத்தை நீங்கள் நான் எழுதும் போது எனக்கே கஷ்டமா தான் இருந்துச்சு. அது உங்களை வசனப்படுத்தும், வேதனைப்படுத்தும் எனக்கு நல்லா தெரியும். நீங்கள் வேதனை பட்டது நிமித்தம் நான் இப்பொழுது சந்தோஷப்படுறேன். தொடர்ந்துபடி என்ன சொல்றாரு பாருங்க. அப்புறம்
இப்பொழுது சந்தோஷப்படுகிறேன்,
இப்பொழுது சந்தோஷப்படுகிறேன்.
நீங்கள் துக்கப்பட்டதற்காக அல்ல,
நீங்கள் துக்கப்பட்டதற்காக அல்ல,
மனம் திரும்புவதற்கு ஏதுவாக,
மனம் திரும்புகிறதற்கு ஏதுவாக
துக்கப்பட்டதற்காகவே,
துக்கப்பட்டதற்காகவே
சந்தோஷப்படுகிறேன்,
சந்தோஷப்படுகிறேன்.
நீங்கள் ஒன்றிலும்,
நீங்கள் ஒன்றிலும்
எங்களால் நஷ்டப்படாதபடிக்கு,
எங்களால் நஷ்டப்படாதபடிக்கு
தேவனுக்கு ஏற்ற துக்கம் அடைந்தீர்களே,
தேவனுக்கு ஏற்ற துக்கம் அடைந்தீர்களே. அடுத்த அவர் என்ன சொல்றாரு, நீங்கள் துக்கப்பட்டதுக்காக நான் சந்தோஷப்பட்ட நினைச்சிடாதீங்க. நீங்க கவலைப்பட வச்சதுனால நான் சந்தோஷப்படல, நீங்கள் தேவனுக்கு ஏற்ற ஒரு துக்கம் அடைஞ்சீங்கன்றத கேள்விப்படும் பொழுதுதான் எனக்கு சந்தோஷம் வந்துச்சு. அப்ப துக்கத்திலையும் ஒரு வகையான துக்கம் தான் தேவனுக்கு ஏற்றது, அதுதான் பவுலுக்கு சந்தோஷத்தை உண்டு பண்ணுச்சு. புரியுதுங்களா? சந்தோஷப்படுகிறவுடனே சந்தோஷப்படணும், அழுகிறவுடனே அழணும், அதான் உண்மை. ஆனால் தேவனுக்கு ஏற்ற துக்கம் என்று ஒன்று இருக்கிறது, தேவன் அங்கீகரிக்கிற ஒரு துக்கம். கர்த்தர் நம்மளை என்னைக்குமே துக்கமா இருக்க சொல்லல. பிலிப்பியர் 4:4 சொல்லுகிறது, சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். பிலிப்பியர் 4:6 சொல்லுகிறது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய வேண்டுதலினாலும் விண்ணப்பத்தினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். இல்லையா? வேதம் அதான் சொல்லுது. நெகேமியா 8:10 பார்க்கிறோம், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்கள் பலன் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப ஒரு பக்கம் சந்தோஷத்தை பைபிள் நமக்கு ரொம்ப தூண்டி கொண்டே இருக்கிறது, சந்தோஷமா இருக்கு. ஆனால் அடுத்த பக்கத்தில் தேவனுக்கு ஏற்ற துக்கம் என்பது ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையில கண்டிப்பா இருக்கணும். தேவன் அங்கீகரிக்கிற ஒரு துக்கம். தொடர்ந்து படிப்போம்.
தேவனுக்கு ஏற்ற துக்கம்,
இந்த தேவனுக்கு ஏற்ற துக்கம்,
பின்பு மனஸ்தாபப்படுகிறதற்கு இடம் இல்லாமல்,
பின்பு மனஸ்தாபப்படுகிறதற்கு இடம் இல்லாமல்,
ரட்சிப்புக்கு ஏதுவான,
ரட்சிப்புக்கு ஏதுவான
மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது,
மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது.
லௌகீக துக்கமோ,
லௌகீக துக்கமோ
மரணத்தை உண்டாக்குகிறது,
மரணத்தை உண்டாக்குகிறது.
பாருங்கள்,
பாருங்கள்,
நீங்கள் தேவனுக்கு ஏற்ற துக்கம் அடைந்தது உண்டே,
நீங்கள் தேவனுக்கு ஏற்ற துக்கம் அடைந்தது உண்டே,
அது உங்களிடத்தில் எவ்வளவு ஜாக்கிரதையையும், குற்றம் தீர எவ்வளவு நியாயம் சொல்லுதலையும், எவ்வளவு வெறுப்பையும், எவ்வளவு பயத்தையும், எவ்வளவு ஆறுதலையும், எவ்வளவு பக்தி வைராக்கியத்தையும், எவ்வளவு கண்டிப்பையும் உண்டாக்கிற்று. இந்த காரியத்திலே நீங்கள் எல்லா விதத்திலும் உங்களை சுத்தவான்கள் என்று விளங்க பண்ணீர்கள்.
இங்கு இரண்டு விதமான துக்கத்தை பத்தி பேசுறார். ஒன்று தேவனுக்கு ஏற்ற துக்கம், அது பவுல சந்தோஷப்படுத்துச்சு. இன்னொன்று லௌகீக துக்கம். தேவனுக்கு ஏற்ற துக்கம் என்பது தேவனால் அங்கீகரிக்கக்கூடிய ஒரு துக்கம், அது நல்லது. லௌகீக துக்கம், அதாவது உலக கவலை, அதை கர்த்தர் ஒருபோதும் ஏற்றுக்கொள்வதில்லை. தேவனுக்கு ஏற்ற துக்கம் மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது, பின்பு மனஸ்தாபத்திற்கு இடமில்லாமல் நம்மை மனம் திரும்ப செய்கிறது. ஆனால் லௌகீக துக்கமோ மரணத்தை உண்டு பண்ணும், நரகத்திற்கு நேராய் நம்மை கொண்டு போகும். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில காணப்படுகிறது, பெரும்பாலும் தேவனுக்கு ஏற்ற துக்கம் அடைகிறவர்கள் சிலர், லௌகீக துக்கத்திலே நிறைஞ்சிருக்கிறவர்கள் பலர். நான் வெளியில சொல்லல, உள்ளதான் சொல்றேன். புரியுதா உங்களுக்கு? தேவனுக்கு ஏற்ற துக்கம் கொண்டிருக்கிறவர்கள் சிலர், லௌகீக துக்கம் கொண்டிருக்கிறவர்கள் பலர். என்ன பண்ணுவோம்? இதுக்கு இவ்வளவு பணம் தேவையா இருக்கு,
இதுக்கு என்ன பண்றது? வீடு கட்டணும், பிரிட்ஜ் வாங்கணும், பைக் வாங்கணும், அது வாங்கணும், இது வாங்கணும், இது இல்லை, அது இல்லை, அவங்க கிட்ட அது இருக்குது, நம்ம கிட்ட இது இல்லையே. இதுதான் லௌகீக துக்கம். இந்த லௌகீக துக்கம் நம்ம எங்க கொண்டு போகும்னா, மரணத்திற்கு நேராய் கொண்டு போகும். இன்னொரு வார்த்தையில் சொல்ல போனா நரகத்திற்கு நேராய் கொண்டு போகும். லௌகீக துக்கம் ரட்சிக்கப்படுவதற்கு முன்னால் இருக்கணும். ரட்சிக்கப்பட்ட பிறகு, கர்த்தரை ஏற்றுக்கொண்ட பிறகு, கர்த்தருடைய சமூகத்திற்கு வந்துவிட்ட பிறகு ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையில் இந்த லௌகீக துக்கம் என்பது இருக்கக்கூடாது. உலக காரியங்களுக்காய் கவலைப்படுவது, உலக பிரச்சனைகளை நினைத்து துக்கப்படுவது, நாளைக்கு என்ன பண்றது, இது இல்லையே, அது இல்லையே, இதுக்கு என்ன பண்றது, அதுக்கு என்ன பண்றது, இப்படிப்பட்டதான இந்த லௌகீக துக்கம் நம்மை மரணத்திற்கு நேராய் கொண்டு போய் நிற்க வைக்கும். ஆனால் தேவனுக்கு ஏற்ற துக்கம் நம்மை பரலோகத்திற்கு நேராய், மனம் திரும்புதலுக்கு நேராய் கொண்டு வருது. தேவனுக்கு ஏற்ற துக்கம் ஆசீர்வாதமானது, அது கர்த்தர் கொடுக்கிற மிகப்பெரிய நன்மை. இந்த 11வது வசனத்தை நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா, தேவனுக்கு ஏற்ற துக்கம் உங்களுக்குள் ஏழு விதமான ஆசீர்வாதங்களை கொண்டு வருது. ஆனா இன்னைக்கு அதை விளக்கம் கொடுக்க போறதில்லை. கர்த்தருக்கு சித்தமான என்னைக்காவது கர்த்தர் அதுல எனக்கு ஒரு வெளிப்பாடு கொடுத்தால் அந்த 11வது வசனத்தை மட்டும் ஒரு நாள் பின்னால் நான் எடுக்கிறேன். அது எடுத்தா அது ஒரு மணி நேரத்தில் எடுக்க முடியாது நினைக்கிறேன். ஏழு குறிப்பு வருது அதுல. திருப்பி அந்த 11வது வசனத்தை மட்டும் கொஞ்சம் வாசிக்கலாமா?
பாருங்கள், நீங்கள் தேவனுக்கு ஏற்ற துக்கம் அடைந்ததுண்டே,
நீங்கள் தேவனுக்கு ஏற்ற துக்கம் அடைந்ததுண்டே,
அது உங்களிடத்தில்,
அது உங்களிடத்தில்
எவ்வளவு ஜாக்கிரதையை.
முதலாவது அந்த எவ்வளவு எவ்வளவுன்றதுக்கு பிறகு வருகிற வார்த்தையை மட்டும் கவனிச்சு பாருங்க. முதலாவது அந்த தேவனுக்கு ஏற்ற துக்கம் நமக்கு என்ன பண்றது, ஜாக்கிரதையை கொடுக்கிறது. அப்புறம்
குற்றந்தீர எவ்வளவு நியாயம் சொல்லுதலையும்,
இரண்டாவது நமக்கு நியாயம் சொல்லுதல், நமக்குள்ள நியாயத்தை நமக்குள் அதிகரிக்கிறது. அப்புறம்
எவ்வளவு வெறுப்பையும்,
வெறுப்பு என்பது பாவத்தின் மேல் நமக்கு வெறுப்பை உண்டு பண்ணுகிறது. மூணாவது, அப்புறம் நாலாவது
எவ்வளவு பயத்தையும்,
நாலாவது கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை நமக்கு தருகிறது. ஐந்தாவது
எவ்வளவு ஆவலையும்,
கர்த்தரை நேசிக்கக்கூடிய கர்த்தர் மேல் நமக்கு ஆவலை ஐந்தாவது நமக்கு தருகிறது.
எவ்வளவு பக்தி வைராக்கியத்தையும்,
ஆறாவது கர்த்தரமே நமக்கு பக்தி வைராக்கியத்தை நமக்கு தருகிறது.
எவ்வளவு கண்டிப்பையும் உண்டாக்கிற்று,
ஏழாவது நம்முடைய வாழ்க்கையிலே சரியான ஒரு கண்டிப்புள்ள ஒரு வாழ்க்கைக்குள், ஒழுங்கான வாழ்க்கைக்குள் நம்மை கொண்டு வந்து விடுகிறது. ஏழு விதமான ஆசீர்வாதத்திற்கு தேவனுக்கு ஏற்ற துக்கம் ஒரு பரிபூர்ண ஆசீர்வாத திட்டம். அது ஏழு ஆசீர்வாதம் இருக்கு. அதை இப்ப நான் டச் பண்ண அது வேற எங்கேயே போயிடும். அப்ப தேவனுக்கு ஏற்ற துக்கம் என்பது உண்மையை சொல்றேன், சாதாரண ஆசீர்வாதம் அல்ல, மிகப்பெரிய ஆசீர்வாதம். என்னை பொறுத்த மட்டிலே கடந்த ஏழு மாசம் நம்ம தியானிச்சிருக்கிறோம். இது எட்டாவது மாசம். ஏழு மாசம் உங்களுக்கு சிலதெல்லாம் நல்லா இருந்திருக்கும். வெளிச்சம் நல்லது, தேவன் மருத்துவஜிகளுக்கு நன்மை செய்தார், இதெல்லாம் கேட்க சந்தோஷமா இருந்திருக்கும். எல்லாத்த விட பெஸ்ட் என்ன தெரியுமா? இதுதான். என்னை பொறுத்த மட்டுமே கடந்த ஏழு மாதத்தை தியானித்த நன்மையை விட இதுதான் தி பெஸ்ட், சிறந்த ஆசீர்வாதம் துக்கம்தான். தேவனுக்கு ஏற்ற துக்கம்தான் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். கடந்த மாதத்தில எல்லாம் சொன்னதை விட இதுதான் சிறந்த ஆசீர்வாதம், தேவனுக்கு ஏற்ற துக்கம். ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையிலே இந்த தேவனுக்கு ஏற்ற துக்கம் என்பது நிறைவாயிருக்கணும், எப்பொழுதும் இருக்கணும். இந்த தேவனுக்கு ஏற்ற துக்கம் மட்டும் நம்ம வாழ்க்கையிலிருந்து போயிடுச்சுன்னா நம்ம தவறான இடத்துல எங்கேயோ போயிட்டு இருக்கிறோம், நரகத்தை நோக்கி நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் என்று அர்த்தம். தேவனுக்கு ஏற்ற துக்கம். சரி, இந்த தேவனுக்கு ஏற்ற துக்கம் எப்படி வெளிப்படுகிறது என்பதை உங்களுக்கு நான் இப்பொழுது நம்ம ஒரு மூன்று விஷயங்கள், நேரம் அனுமதிக்கிற அளவுக்கு ஃபாஸ்டா உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். இது மூன்று விதத்தில் வெளிப்பட வேண்டும். முதலாவது தேவனுக்கு ஏற்ற துக்கம் எங்கே வெளிப்பட வேண்டும்? லூக்கா எழுதின சுவிசேஷம் 22:54 வசனத்திலிருந்து 62 வரைக்கும் வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22:54-62 வாசிப்போம்.
அவர்கள் அவரை பிடித்த பின்பு பிரதான ஆசாரியனுடைய வீட்டில் கொண்டு போய் விட்டார்கள். பேதுருவும் தூரத்திலே பின் சென்றான். அவர்கள் முற்றத்தின் நடுவிலே நெருப்பை மூட்டி அதை சுற்றி உட்கார்ந்த போது பேதுருவும் அவர்கள் நடுவிலே உட்கார்ந்தான். அப்பொழுது ஒரு வேலைக்காரி அவனை நெருப்பண்டையிலே உட்கார்ந்திருக்க கண்டு அவனை உற்று பார்த்து இவனும் அவனோடு இருந்தான் என்றாள். அதற்கு அவன், ஸ்திரீயே, அவனை அறியேன் என்று மறுதளித்தான். சற்று நேரத்திற்கு பின்பு வேறொருவன் அவனை கண்டு நீயும் அவர்களில் ஒருவன் என்றான். அதற்கு பேதுரு மனுஷனே, நான் அல்ல என்றான். ஏறக்குறைய ஒரு மணி நேரத்திற்கு பின்பு
வேறொருவன் அவனை பார்த்து
மெய்யாகவே
இவனும் அவனோடு இருந்தான்.
இவன் கலிலேயன்தான் என்று சாதித்தான். அதற்கு பேதுரு
மனுஷனே,
நீ சொல்லுகிறதை அறியேன் என்றான். அவன் இப்படி சொன்னவுடனே
சேவல் கூவிற்று.
அப்பொழுது கர்த்தர் திரும்பி பேதுருவை நோக்கி பார்த்தார். சேவல் கூவுகிறதற்கு முன்னே
நீ என்னை மூன்று தரம் மறுதளிப்பாய் என்று
கர்த்தர் தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை உடனே பேதுரு நினைவு கூர்ந்து
வெளியே போய்
மனம் கசந்து அழுதான். வெளியே போய் மனம் கசந்து அழுதான். இங்கே இயேசு கிறிஸ்து பிடிக்கப்பட்டு பிரதான ஆசாரியனுடைய அரண்மனைக்கு கொண்டு செல்லப்படுகிறார். பேதுருவும் அவருக்கு தூரத்திலே பின் செல்லுகிறார். அதன் பிறகு அந்த அரண்மனைக்குள் பேதுருவும் உள்ளே நுழைந்து விடுகிறான். ஒரு இடத்திலே ஜனங்கள் நெருப்பு மூட்டி அது குளிர்காலமாக இருந்ததினாலே குளிர் காய்ந்து கொண்டிருக்கிறார்கள். பேதுருவும் போய் அந்த கூட்டத்துக்குள்ள உட்காருகிறான். ஒரு வேலைக்கார பெண், இவனும் அவனோடு இருந்தவள் என்று பேதுருவை சுட்டி காண்பிக்கிறாள். அவள் அவன் அறியேன் என்று சொல்லி மறுதளிக்கிறான். இன்னும் கொஞ்ச நேரம் ஆகுது, இன்னொரு வேலைக்காரன் வருகிறான். இவனும் அவனோடு இருந்தவன், இவன் கலிலேயன், இவன் தான் என்று சாதிக்கிறான். அப்பொழுதும் பேதுரு அவனை அறியேன் என்று மறுதளிக்கிறான். இன்னும் ஒரு மணி நேரம் ஆகுது, ஏறக்குறைய ஒரு மணி நேரத்துக்கு பிறகு இன்னொருத்தன் வருகிறான். வந்து சொல்லுகிறான், இவனும் அவனோடு இருந்தவன் நான் பார்த்தேன் என்று சொல்லி மறுபடியும் சாதிக்கிறான். ஒரு மணி நேரமாய் ஒரு போராட்டம் நடந்துட்டு இருக்குது. மூன்று பேர் பேதுருவை இந்த இடத்துல காட்டி கொடுக்கிறாங்க. இவனும் கூட இருந்தவன். அந்த ஒரு மணி நேரத்தில் பேதுருவுக்கு எந்த ஒரு ஃபீலிங் இல்லை. அவனுக்கு இருந்ததெல்லாம் ஒரு மரண பயம்தான். அவனுக்கு இருந்த ஃபீலிங் எல்லாம், ஐயோ, இயேசு கிறிஸ்து பிடிச்சிட்டு போயிட்டாங்களே, அதுதான். அவன் தன்னை காத்துக் கொள்வதற்கு இயேசு கிறிஸ்துவை அறியேன் என்று அவன் மறுதளிக்கிறான், சத்தியமே பண்ணுகிறான். இயேசு கிறிஸ்துவை சபித்து தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கான என்னென்ன முறையெல்லாம் செய்ய முடியுமோ செஞ்சுட்டு இருக்கிறான். 1 hour இது நடந்துட்டு இருக்குது. அவனுக்குள்ள ஒரு உணர்வே இல்லை. இப்படிலாம் நம்ம பேசுறமே, இப்படி எல்லாம் நம்ம செய்ய பொய் பேசுறமே, இப்படி எல்லாம் நம்ம நடந்துட்டு இருக்கிறமே, இதெல்லாம் சரிதானா தப்பா, கொஞ்சம் கூட அவனுக்கு ஒரு ஃபீலே இல்லை. எப்படி ஆகிலும் தன் உயிரை காப்பாத்திக்கிறோம், அதுக்கு அவன் என்னென்ன காரியத்தெல்லாம் செய்யணுமோ செஞ்சுட்டே இருக்கிறான். 3rd time அவன் மறுதளிக்கும் பொழுது சேவல் கூவுகிறது. இயேசு கிறிஸ்து முன்னாலேயே சொன்னாரு, சேவல் கூவுகிறதற்கு முன்பதாக நீ என்னை 3 times மறுதளிப்பேன். ஆனால் இவன் செஞ்சுட்டே இருக்கிறான், தான் செய்யறது தப்புன்னே தெரியல. ஆனால் இயேசு கிறிஸ்து திரும்பி ஒரு பார்வை பார்த்தார், அவ்வளவுதான். அவன் தப்பு செய்யும் பொழுது அவனுக்கு அது தப்புன்னு தெரியல, மறுதளிக்கும் போது தப்புன்னு தெரியல, சபிக்கும் பொழுது தப்புன்னு தெரியல, சத்தியம் பண்ணும் போது தப்புன்னு தெரியல. இயேசு திரும்பி ஒரு பார்வை பார்த்தார், அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு.
இன்றைக்கும் சொல்லுகிறேன், நம்ம தப்பு செய்யும் பொழுது கூட நமக்கு தப்பு தப்பா தெரியறது இல்லை பல நேரத்தில். ஆனால் அவருக்கு முன்னால வந்து நிற்கும் போது அவர் நம்மளை திரும்பி அப்படி ஒரு பார்வை, வேத வசனத்தை வைத்து அவர் திரும்பி அப்படி ஒரு பார்வை அப்படி நம்மளை பார்த்தாருன்னா அங்கதான் காரியமே மாறும். புரியுதா? நம்முடைய லைஃப்ல நம்ம எத்தனையோ காரியங்கள் நம்ம பேசுறோம், பேசும்போது நமக்கு தப்புன்னு தெரியறது இல்லை இல்லையா? பேதர் பேசிட்டே இருந்தான், அவனை அறியேன், சபிச்சான், சத்தியம் பண்ணான், அப்ப தப்புன்னு அவனுக்கு தெரியல. ஒரு மணி நேரம் அது நடந்துட்டு இருக்குது, அப்புறம் தப்புன்னு தெரியல. ஆனால் அவர் திரும்பி அவருடைய பார்வை அவனுக்கு நேரம் திருப்பின உடனே அவனால் அப்பதான் தன்னுடைய தவறை உணர முடிஞ்சது. ஒன்று சொல்லுகிறேன் தேவ பிள்ளைகள், நீங்க பல தவறான காரியத்தை பேசும் பொழுது கூட அது தப்புன்னு தெரியதில்லை. தவறானதை கேட்கும் பொழுது, பேசும் பொழுது, பார்க்கும் பொழுது, நடக்கும் பொழுது தப்புன்னு தெரியுதல். ஆனால் அவருடைய பார்வைக்கு முன்னால் வந்து நிற்கும் பொழுதுதான் நம்முடைய நிலைமை நமக்கு புரிகிறது. அவர் ஒரே ஒரு பார்வை, ஒன்னும் சொல்லல, அப்படி பார்த்தார். பார்த்த உடனே மனம் கசந்து போன, ஐயோ எவ்வளவு பெரிய ஒரு தப்பு நம்ம பண்ணிட்டோம், இயேசு நம்மை பார்க்கிறார், எவ்வளவு பெரிய தப்பு நம்ம பண்ணிட்டோம். அந்த இடத்துல அவனால் அதுக்கு மேல நிக்க முடியல, எழுந்து வெளியே ஓடினான், அந்த அரண்மனையை விட்டு வெளியே ஓடினான், அந்த இடத்துல இருக்க முடியல அவனால. அந்த அரண்மனை விட்டு வெளியே ஓடி போய் மனம் கசந்து அவன் கதறி அழுது தன்னை ஒப்பு கொடுக்கிறான். வெளியே போய் மனம் கசந்து அழுது தன் துக்கிப்பை அவன் வெளிப்படுத்தி தன்னை சரிப்படுத்திக் கொள்ளுகிறான், மனம் திரும்புகிறான். இதுதான் தேவனுக்கு ஏற்ற துக்கம். இன்னைக்கு நம்முடைய லைஃப்ல தேவனுக்கு ஏற்ற துக்கம் இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ தவறுகளை நம்ம செய்யறோம், சில நேரத்தில் நம்ம அது தெரிந்தோ தெரியாமலோ செய்து விடுகிறோம். பல விஷயங்கள் தெரிந்தே செய்கிறது உண்டு, சிலது தெரியாமல் செய்கிறது உண்டு. ஆனால் ஒரு நேரத்தில் தேவ சமூகத்திற்கு வரும்பொழுது அது தவறு என்பதை கர்த்தர் அந்த நேரத்தில் உணர்த்துகிறார். அதனாலதான் நான் சொல்றது, டெய்லி கர்த்தருடைய சமூகத்துக்கு நான் வாங்கன்னு சொல்றதுக்கு அதுதான். டெய்லி நீங்கள் தேவ சமூகத்தில் கர்த்தருக்கு முன்னால் வந்து நிக்கணும்னு சொல்றதுக்கு காரணம் அதுதான். நீங்க டெய்லி கர்த்தருக்கு முன்னால வரலன்னா ஏழு நாள் பாவம் உங்களுக்கு சேர்த்து வச்சு ஞாயிற்றுக்கிழமை மலை மாறி நிற்கும். புரியுதா உங்களுக்கு? ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து நின்று மற்ற ஆறு நாள் நீங்க கர்த்தருக்கு முன்னாலே வரலன்னா ஆறு நாள் பாவம் செய்து ஏழாவது நாள் வந்து அப்படியே பெருசா மலை மாதிரி நிற்கும். எதுக்கு அறிக்கை இடுவீங்க? ஆராதனை முழுவதும் பாவரிக்கை பண்றதுக்கு டைம் பத்தாது. ஒவ்வொரு நாளிலும் தேவ சமூகத்தில் வந்து நிற்கும் பொழுதுதான், அவருடைய முகத்துக்கு முன்பாக வந்து நிற்கும் பொழுதுதான் நம்ம மனம் கசந்து அழுகிற ஒரு உணர்வு நமக்கு உண்டாகும், தேவனுக்கு ஏற்ற துக்கம் நமக்கு வரும். ஒவ்வொரு நாளிலும் கர்த்தருக்கு முன்னால் வந்து நிற்கணும், ஒவ்வொரு நாளிலும் அவருடைய பிரசன்னத்திற்கு முன்னால் வந்து நிற்கணும். அப்பொழுதுதான் நம்முடைய காரியங்கள் நமக்கு வெட்ட வெளிச்சமாகும், நாம் தேவனுக்கேற்ற துக்கம் அடைய முடியும், மனம் கசந்து அழ முடியும், நம்முடைய வாழ்க்கை மனம் திரும்புதலுக்கு ஏதுவாக திருப்பப்பட முடியும். தேவனுக்கு ஏற்ற துக்கம் கண்டிப்பாக. நேற்று தினத்தில் நான் ஒரு புக்கு ஒரு புத்தகம் என்று வாசித்துக் கொண்டிருந்தேன். அந்த புத்தகத்தின் ஆசிரியர் சாக் பூனன் என்று சொல்லுகிற சகரியா பூனன் என்று சொல்வார்கள், நல்ல ஒரு நல்ல தேவ மனுஷன். அவருடைய வாழ்க்கையை குறித்த ஒரு புத்தகம் அது. அவர் கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளாக கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறார். 1955 பிறகு அவர் கர்த்தருக்குள்ளே வந்து அவர் இன்னைக்கும் நல்ல ஒரு டீச்சர், நல்ல ஒரு தேவ மனுஷன். அவர் சொல்றாரு, நான் முதல் முதலாக 1970 அந்த காலகட்டத்திலே நான் புத்தகங்களை எழுத ஆரம்பித்தேன். அப்பொழுது நான் ஊழியத்திலே கர்த்தர் என்னை நல்ல நிலைமையிலே கொண்டு வந்துட்டார். என் ஊழியம் நல்ல வளர ஆரம்பிச்சது, பல இடங்களில் இருந்து எனக்கு அழைப்புகள் வர ஆரம்பிச்சது. அப்பொழுது வெளிநாடுகளிலிருந்தும் என்னை ஊழியத்துக்கு அழைச்சி என்னை பிரசங்கிக்க கூப்பிடுவாங்க. வெளிநாடுகளுக்கு, ஆஸ்திரேலியாவுக்கு போவேன், பல தேசங்களுக்கு நான் போவேன். அப்படி போகும் பொழுது அவர் சொல்ற தன்னுடைய வாழ்க்கை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த புக்ல அவர் எழுதின சில ஒரு அத்தியாயம் படிச்சது. பிராங்கஸ் சில காரியத்தை எழுதுகிறார். அவர் சொல்றாரு, 1971 74 வரையிடும் என்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு இருண்ட காலம் அப்படிங்கிறார். அந்த காலத்திலே நான் கர்த்தரை விட்டு வெகு தூரம் போயிருந்தேன். சொல்ல கர்த்தரை விட்டு நான் வெகு தூரம் போயிருந்தேன். 71 74 வரைக்கும் அப்பொழுது எனக்குள்ள சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை. ஆனால் என்னை ஊழியத்துக்கு நிறைய பேர் என்னுடைய டீச்சிங் பிடிச்சு புக் பண்ணி கூப்பிடுவாங்க. ஒருத்தர் ஆஸ்திரேலியாக்கு என்ன கூப்பிட்டு அந்த காலகட்டத்தில், அப்பொழுது என்னை புகழ்ந்து பாராட்டி பயங்கர நோட்டீஸ், பிரசித்தி பெற்ற ஊழியக்காரர், அப்படிப்பட்ட அப்படி இப்படி டீச் பண்றவர் என்று என்னை குறித்து அப்படியெல்லாம் நோட்டீஸ் அடிச்சிருந்தாங்க. அந்த நோட்டீஸை நான் வாங்கி பார்க்கும் பொழுது என் உள்ளத்திலே நான் உணர்த்தப்பட்டேன், நீ ஒரு ஏமாற்றக்காரன் என்று நான் உணர்த்தப்பட்டேன். நீ ஒரு ஏமாற்றக்காரன், இவங்க நீ இப்படி அப்படி என்று உன்னை புகழ்ந்திருக்கிறாங்களே, அப்படி புகழ்வதற்கு ஏதுவான உண்மையான வாழ்க்கை உனக்கு இருக்குதா என்று சொல்லி என் மனசாட்சி என்னை கேட்டது. இவங்க இப்படி எல்லாம் உன்னை புகழ்ந்து நோட்டீஸ் அடிச்சிருக்கிறாங்க, இது உண்மைதானா, இந்த நோட்டீஸ் இருக்கிறதெல்லாம் உண்மைதானா என்று அந்த நோட்டீஸ் என்னை உணர்த்தியது. அந்த நோட்டீஸ் எடுத்து பத்திரப்படுத்தினேன். அந்த நோட்டீஸ் நீ ஒரு பொய்யன் என்று எனக்கு சொல்லிச்சு. அதன் பிறகு எனக்கு ஊழியம் செய்யறதுக்கே மனசு வரல. கிட்டத்தட்ட 6 மாதங்கள் நான் தேவ சமூகத்தில் வெறும் ஜெபிக்க மட்டும் உட்கார்ந்த கூட்டங்களை அவ்வளவு போறதை விட்டுட்டு 6 மாதங்கள் ஆண்டவரே, நான் ஒரு பொய்யன், நான் ஒரு ஏமாற்றுக்காரன் என்று சொல்லி நான் 6 மாசம் நான் ஜெபிச்சேங்கிறேன். அப்ப அந்த சூழ்நிலை, அதன் பிறகு எனக்கு கர்த்தர் எனக்கு ஒரு புதிய அபிஷேகத்தை எனக்கு கொடுத்தார். அதன் பிறகு எனக்கு அந்த குற்ற மனசாட்சி நீங்கியது. நான் ஊழியம் செய்வதற்கு அது எனக்கு தெளிவாக இருந்துச்சுங்கிறது. இன்னைக்கு நான் சொல்றேன், நம்முடைய வாழ்க்கையில் நம்மளை யாராவது பார்த்து நீ ஒரு பொய்யன், நீ ஒரு ஏமாற்றக்காரன் அப்படின்னு சொன்னா நம்மளை ஏற்றுக்கொள்ள முடியுமா? முடியாது. நீ ஒரு பொய்யன், நீ ஒரு ஏமாத்துக்காரன் அப்படின்னு சொன்னா நம்மளை யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாது. நான் யாரும் ஏமாத்தலையே அப்படின்னு நான் கேட்கிறேன். உங்களை பார்த்து ஒருத்தர் சொல்றாங்க, ஐயோ நீங்க எவ்வளவு பொறுமைசாலியா இருக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. உங்களை பார்த்து சொல்றாங்க, நீங்க எவ்வளவு பொறுமைசாலியா இருக்கிறீங்க. உடனே சிரிச்சுக்கிறீங்க. ஆமா, நீங்க எவ்வளவு நல்லவங்களா இருக்கிறீங்களே. ஆமா, ஆனா உங்க மனசாட்சி சொல்றது வீட்டுக்கு வந்து பாரு என் பொறுமைய. வா வீட்டுக்கு வந்து பாரு என் பொறுமையை சோதிக்கிற மாதிரி. நீ ஒண்ணு, நீ எனக்கு முன்னால் நீ நடக்கல, நீ மட்டும் என் பொறுமையை சோதிக்கிற மாதிரி ஏதாவது ஒண்ணு செஞ்சு பாரு, அப்புறம் தெரியும் நான் யாருன்னு. இது வரைக்கும் நீ அப்படி நடக்கல, அதனால உனக்கு தெரியல. சொல்லுங்க, நான் சொல்றது உண்மையா இல்லையா? உண்மையா இல்லையா? உங்களை குறித்து உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஒரு இமேஜ் இருக்குது, இந்த பிரதர் ரொம்ப நல்லவர், இந்த சிஸ்டர் ரொம்ப நல்லவங்க, ரொம்ப பொறுமைசாலி, ரொம்ப தங்கமானவங்க. உண்மையா கேட்கிற, நீங்க தங்கமானவரா? நான் கேட்கிறேன், உண்மையா கேட்கிறேன், நீங்க தங்கமானவரா? உங்களை சுத்தி இருக்கிறவங்க சொல்றாங்க, தங்கமான சிஸ்டர், அருமையான பிரதர், நல்ல சகோதரர். நான் கேட்கிறேன், அது உண்மையான்னு நான் கேட்கிறேன். உங்களை நீங்க ஒரு அப்படி ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறீங்க. இப்படி ஒரு இமேஜ் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம், நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுக்கு முன்னால் இப்படி ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணிட்டோம், ரொம்ப நல்லவர், ரொம்ப சாந்தமானவர், ரொம்ப தங்கமானவர், ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணிட்டோம். நான் கேட்கிறேன், அது உண்மையான்னு நான் கேட்கிறேன். அப்ப நம்ம பொய்யர் தானே, ஏமாத்துக்காரர் தானே நம்ம? சொல்லுங்க, நம்மளை பத்தி மற்றவர்கள் சொல்லுகிற கமெண்ட், நம்மை பற்றி மற்றவர்கள் வைத்திருக்கிற இமேஜ் படி அது உண்மையானால் உண்மை, ஆனால் அவங்க சொல்ற அந்த கமெண்ட் தப்பு, நம்மளை பத்தி அவங்க புகழ்கிற அந்த வார்த்தை தப்பு, சரி கிடையாது. ஆனால் அதை என்ன செய்யறோம், அங்கீகரிக்கிறோம் தலையாட்டி, சிரித்து அந்த காரியத்தை ஏற்றுக்கொள்ளுகிறோம். அவங்க நம்மளை பத்தி தப்பான ஒரு புரிந்து கொண்டிருக்கிறாங்க, நம்மளை பத்தி அவங்க தப்பான ஒரு காரியத்தை சொல்றாங்க, அது உண்மை கிடையாது. ஆனால் அதை நம்ம என்ன சொல்றோம், கரெக்ட் என்ற மாதிரி தலையாட்டிட்டு சிரிச்சு நம்ம அதை அங்கீகரித்துக் கொள்ளுகிறோம். அது உண்மை கிடையாது. உண்மை அல்லாத ஒன்றை அதை சொல்லும் பொழுது அதை இன்னும் உண்மையாக்குகிறோம். ஏற்கனவே அவங்க நம்ம கிட்ட ஏமாந்து இருக்கிறாங்க, இன்னும் நம்ம ஏமாத்துறோம் சிரிச்சு. அப்படிதானே, ஏற்கனவே அவங்க நம்ம கிட்ட ஏமாந்து இருக்கிறாங்க, இன்னும் சிரிச்சு நம்ம அவங்க இன்னும் ஏமாத்துறோம்.
அவங்களுக்குள்ள இருக்க அந்த எண்ணத்தை இன்னும் பலப்படுத்துகிறோம். அப்போ தேவனுடைய பார்வையில் நாம் அங்கீகரிக்கப்படத்தக்கவர்களா அதை பார்க்கலாம். என் ஆண்டவருடைய பார்வையில் நான் எப்படி இருக்கிறோம் அதுதான் உண்மை. என் ஆண்டவர் என்னை பார்க்கிற அவருடைய பார்வைக்கு முன்னால் அவர் என்னை திரும்பி பார்க்கும் பொழுது நான் எப்படி இருக்கிறேன்? பேதுருவை இயேசு திரும்பி பார்த்தார், அவன் மனம் கசந்து அழுதார். இயேசு நம்ம எத்தனையோ முறை திரும்பி திரும்பி பார்க்கிறார். ஒவ்வொரு ஆராதனைக்கு வரும்பொழுதும் ஒவ்வொருத்தரையும் திரும்பி திரும்பி பார்க்கிறார். யாராவது அழுவாங்களா, யாராவது மனம் கசந்து அழுவாங்களான்னு ஒவ்வொரு ஆராதனைக்கு வரும்பொழுதும் இயேசு திரும்பி பார்க்கிறார். ஒவ்வொரு முறை வேதத்தை கையில் எடுத்து வாசிக்கும் பொழுதும் இயேசு உங்களை திரும்பி பார்க்கிறார். அழுவீங்களான்னு ஒவ்வொரு முறை ஒரு செய்தியை கேட்கும் பொழுது இயேசு திரும்பி பார்க்கிறார். அழுவான்னு ஆனால் அழறது கிடையாது, அழறது கிடையாது, சிரிச்சுட்டு போயிடும். ஒவ்வொரு முறை ஒரு செய்தி வரும்பொழுதும், ஒவ்வொரு முறை வேதத்தை வாசிக்கும் பொழுதும், ஒவ்வொரு ஆராதனைக்கு வரும்பொழுதும் கர்த்தர் நம்மை திரும்பி பார்க்கிறார். மனஸ்தாபப்படுவோமா, துக்கப்படுகிறோமா, குறைவை நினைத்து வேதனைப்படுகிறோமா, திரும்பி பார்க்கிறார். ஆனால் எந்த சலனமும் இல்லாமல் ஒன்றும் நடக்காதது போல சாதாரணமாகவே வந்து சாதாரணமாகவே போய்விடுகிறோம். துக்கப்படுவதில்லை. தேவனுக்கு ஏற்ற துக்கம் நமக்கு வரணும். புரியுதுங்களா? தேவனுக்கு ஏற்ற துக்கம். ஒரு வேதத்தை நீங்கள் எடுத்து ஒரு முறை வாசிக்கும் பொழுது தேவனுக்கு ஏற்ற துக்கம் வர வேண்டும். ஆராதனைக்கு வரும்பொழுது, கர்த்தருடைய வார்த்தை வரும்பொழுது தேவனுக்கு ஏற்ற துக்கம் வர வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை நம்மை உணர்த்தும் பொழுது தேவனுக்கு ஏற்ற துக்கம் வர வேண்டும். தேவனுக்கு ஏற்ற துக்கம். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்காக நாம் துக்கிக்க வேண்டும். புரியுதுங்களா? நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்காக நாம் துக்கிக்க வேண்டும். ஃபர்ஸ்ட் நமக்காக நம்ம துக்கிக்கிறோம், நமக்காக நாம் துக்கிக்கிறோம். அந்த துக்கம் வர 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 வரதான் மனம் திரும்புதல் உண்டாகும். அந்த மனம் திரும்புதல் வரும்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையில தேவ சித்தம் வரும். தேவ சித்தம் நம்முடைய வாழ்க்கையில வரும்பொழுதுதான் பரலோகத்தை நோக்கி நம்முடைய பிரயாணம் உறுதிப்படும். ஆமென். புரியுதா உங்களுக்கு? தேவனுக்கு ஏற்ற துக்கம். முதலாவது நம்முடைய வாழ்க்கையில் நமக்காக நம்ம துக்கப்பட தெரியும். இரண்டாவது 1 Samuel 15:10-11 ரெண்டு வசனங்களை வாசிக்கலாம்.
அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை சாமுவேலுக்கு உண்டாகி, அவர் சொன்னது,
நான் சவுலை ராஜாவாக்கினது,
எனக்கு மனஸ்தாபமாயிருக்கிறது, அவன் என்னை விட்டு திரும்பி, என் வார்த்தைகளை நிறைவேற்றாமல் போனான் என்றார். அப்பொழுது சாமுவேல் மனம் நொந்து ராம் முழுவதும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான்.
மனம் நொந்து ராம் முழுவதும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். முதலாவது நமக்காக நாம் துக்கிக்கணும். இரண்டாவது நம் ஆண்டவருக்காக நம்ம துக்கிக்கணும், அவருக்காக நம்ம துக்கிக்கணும். ஃபர்ஸ்ட் நமக்காக துக்கிக்கணும், இரண்டாவது நம்முடைய ஆண்டவருக்காக நம்ம துக்கிக்கணும். இங்கே பார்க்கும் பொழுது சவுலை கர்த்தர் ராஜாவாக்கினார். ராஜாவாக்கின உடனே அவனை கர்த்தர் ஆசீர்வதித்து யுத்தங்களிலே ஜெயத்தை கொடுத்துட்டே வரார். பிலிஸ்தியருக்கு எதிரான முதல் யுத்தத்திலே மகிமையான ஒரு அமோக வெற்றியை கர்த்தர் கொடுத்தார். அடுத்தது அமலேக்கியருக்கு அடுத்ததான ஒரு யுத்தம். இந்த யுத்தத்திலே பார்க்கும் பொழுது கர்த்தர் ஆரம்பத்திலேயே சொல்லிட்டார், அமலேக்கியர்களை நான் அருவருக்கிறேன், இவர்கள் என் ஜனங்களாக இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தை விட்டு புறப்பட்டு கானானுக்கு நேராய் கொண்டு வரும் பொழுது இவர்கள் வழியிலே அவருக்கு எதிர்த்து நின்றவர்கள், பாளையத்தின் பின்பகுதியில் இருந்த பலவீனர்களை எல்லாம் வெட்டி கொன்று போட்டவர்கள், என் ஜனத்தை கொண்டு போட்டவங்க, அதனால் இவர்களுக்கு உன் கண் இறங்கக்கூடாது, இவர்களை சர்வ சங்காரம் பண்ண வேண்டும், இவர்களுக்குரிய எல்லாவற்றையும் சர்வ சங்காரம் பண்ணணும் சொன்னார். ஆனால் சவுல் இந்த விஷயத்தில் அவன் முழுவதுமாக கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறான். மனுஷரை கொன்று போட்டான், ஆனால் மிருக ஜீவன்களில் நலமானவைகளை கொடுமையானவைகளை தனக்கென்று எடுத்து வைத்தான். அதை சாமுவேல் கேட்கும் பொழுது இது கர்த்தருக்கு பலி செலுத்துவதற்காக வைக்கப்பட்டதுன்னு சொன்னான். ரெண்டாவது, இது நான் வைக்கல, ஜனங்கள் இதை வைத்து வைத்தார்கள் என்று சொல்லி ஜனங்கள் மேல பழியை தூக்கி போட்டுட்டான். அவனுக்கு அதை குறித்து உணர்வில்லை, தேவனுடைய வார்த்தையை நிறைவேற்றவில்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இந்த காரியம் ஆண்டவருடைய இருதயத்தை நோக அடித்தது. தன் வேதனையை கர்த்தரால அடக்கிக் கொள்ள முடியல. நல்லா பாருங்க, நம்முடைய ஆண்டவரை ஏதோ ஒரு சூப்பர்மேன் மாதிரி வித்தியாசமா பார்க்க கூடாது. நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் கேட்டீங்கன்னா, நம்மை போல உணர்வுள்ளவர் அவர், நம்மை போல ஆசாபாசம் உள்ளவர் அவர், நம்மை போல இன்ப துன்பங்கள் சந்தோஷ துக்க உணர்ச்சிகளை உடையவர் அவர். நமக்கு ஒரு மன கஷ்டம் உண்டாச்சுன்னா அது யாத்தியாவது கொட்டி ஆறுதல் தேட நினைக்கிறது போலவே நம்முடைய ஆண்டவரும் கூட தன்னுடைய இருதயம் நோகும் பொழுது தன்னுடைய மனவேதனைகளை யார்கிட்டையாவது கொட்டி அவரது ஆறுதல் அடைய நினைக்கிறவர் அவர். நம்மள மாதிரிதான் அவர் எல்லாத்திலையும் அந்த சுபாவம் அவருக்கு இருக்கிறது. அதை தான் நமக்குள்ளே அவர் உண்டாக்கி இருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது சவுல் செஞ்ச இந்த விஷயம் அவருடைய இருதயத்தை ரொம்ப வேதனைப்படுத்துச்சு. மனசு அவர் நொந்து போனார். அவனை இவனை போய் நம்ம ராஜாவாக்கி கொண்டு வந்துட்டோமே, இவன் இவ்வளவு தூரம் இவன் என்னுடைய வார்த்தைகளை அசட்டை பண்ணிட்டானே என்று அவருடைய மனசு ரொம்ப வேதனையா இருந்தது. அந்த வேதனையை யார்கிட்டயாவது போய் அவருக்கு ஷேர் பண்ணணும். சாமுவேல் தான் அடிக்கடி அவன் எப்பவுமே அவரை வந்து விசிட் பண்றவன், அவரிடத்துல வந்து எப்பொழுதும் அவரை வந்து பார்த்து பேசுறவன் சாமுவேல். அவருக்கு ஒரு நண்பராகவே வாழ்ந்துட்டு இருந்தான் சாமுவேல். அவங்கிட்ட வந்தார், தன் மனவேதனை அவன்கிட்ட ஷேர் பண்ணார். பா, நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனசு கஷ்டமா இருக்குது, அவன் என்னுடைய வார்த்தைகளை நிறைவேற்றாமல் போயிட்டான், தன்னுடைய வேதனை அவன்கிட்ட கொட்டிட்டு போயிட்டார். ரொம்ப ஆச்சரியமான விஷயம், நம்ம வேதனையை கத்தர்கிட்ட நம்ம போய் கொட்டுறது ஆசைப்படுறோம், ஆனா ஆண்டவர் அவர் வேதனை யார்ட்டு கொட்டுவாரு, நம்ம கிட்டதான் கொட்டணும் அவர் நினைக்கிறார். தெரியுமா உங்களுக்கு, தன்னுடைய வேதனைகளை இயேசு கிறிஸ்துவோ நம் கத்தரோ தேவ தூதர்கிட்ட போய் கொட்டுறது கிடையாது. நல்லா கவனிச்சுங்க, கர்த்தர் தன்னுடைய மனவேதனைகளை தேவ தூதர்களிடத்துல போய் கொட்டுறது கிடையாது, தன்னுடைய மனவேதனைகளை மனுஷர்களாகிய நம்மிடத்துல தான் பகிர்ந்து கொள்ளுகிறார். தேவ தூதர்கள் பக்கத்திலே கூடவே இருந்தால் அங்க போய் அவர் சொல்றது கிடையாது, நம்ம கிட்ட தான் வந்து சொல்றார், மனுஷங்கிட்ட தான் சொல்றார். இப்பொழுது சாமுவேல் கிட்ட வந்து கர்த்தர் சொல்றாரு, நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமா இருக்கு. அந்த வார்த்தையை கேட்ட உடனே இவனுடைய சந்தோஷம் போயிடுச்சு. ஐயோ, என் ஆண்டவருடைய இருதயம் துக்கப்படுகிறது, என் ஆண்டவருடைய இருதயம் வேதனைப்பட்டு விட்டது, என் ஆண்டவருடைய இருதயம் இவ்வளவு கஷ்டப்பட்டு விட்டது. அதை கேட்ட உடனே இந்த சாமுவேலால் நிம்மதியா இருக்க முடியல. அவன் இரவு முழுவதும் மனம் நொந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். இரவு முழுவதும் இன்றைக்கு சொல்லுகிறேன், ஆண்டவருடைய இருதயம் துக்கப்படும்படியாக எத்தனையோ சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ரோட்ல நடந்து போய் பாருங்க, ஒரு இந்து கோயில் இருக்கிறதா, ஆடி மாசம் எத்தனை பெண்கள் ரோட்ல உட்கார்ந்து பொங்கல் செஞ்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. ரோட்ல உட்கார்ந்து இது சாதாரண காட்சி, எந்த ரோட்ல நடந்து போனாலும் அதை பார்க்கலாம். இதெல்லாம் ஆண்டவருடைய இருதயத்தை எவ்வளவு துக்கப்படுத்து தெரியுமா, அவங்களுக்கு தெரியாம செய்யறாங்க, தெரியாம செய்யறாங்க. ஆனா அது ஆண்டவருடைய இருதயத்தை எவ்வளவு வசனப்படுத்து தெரியுமா. ஒரு டாஸ்மாக் கடை இருக்குது, எத்தனை பேர் குடிச்சு ரோட்ல வந்து விழுந்து கிடக்கிறான். இது நம்ம சாதாரண ரோட்ல பாக்குற காட்சி, ஆண்டவருடைய இருதயம் இதனால எவ்வளவு துக்கப்படும் தெரியுமா. யோசிச்சுப்பார். அப்ப ஆண்டவருடைய இருதயம் விசனப்படுகிற சம்பவங்கள் நம்முடைய கண்களுக்கு முன்பாக ஏராளமாய் பார்க்கிறோம். அப்ப அந்த காரியத்திற்காக நாமும் துக்கப்படணும். ஆண்டவருடைய இருதயம் துக்கப்படுகிறதை பார்க்கும் பொழுது அதற்காக நாமும் துக்கப்படணும். ஆண்டவருடைய, ஐயோ ஆண்டவரே, இப்படி எல்லாம் ஜனங்க இருக்கிறாங்களே அப்பா, இவங்களை மாத்துங்க, இவங்களை எப்படியாவது ரட்சிக்கப்படணும் அப்பா, ரட்சிக்கப்படணும் ஆண்டவர், ரட்சிக்கப்படணும், தெரியும், ரட்சிக்கப்படணும். அவங்க செய்யறது அவங்களுக்கு தெரியல, தெரியாம செய்யறாங்க, அறியாம செய்யறாங்க. நமக்கு தெரிஞ்சிருக்குது ஆண்டவருடைய இருதயம் துக்கப்படும், நமக்கு தெரியுது. தேவ சமூகத்தில் அந்த துக்கத்தை நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும். உங்களை சுற்றிலும் எந்த இடத்துல பாவங்கள் அநியாயங்கள் இருக்கிறதை பார்க்கிறீர்களோ அதற்காக இருதயம் நொறுங்கி நம்ம ஜெபிக்க வேண்டும். யாரோ எப்படியே போறாங்க நமக்கு என்னன்னு இருக்கக்கூடாது. ஆண்டவருடைய இருதயம் நொறுங்குகிறது, அதற்காக நம்ம கண்டிப்பாக பாரம் எடுத்து ஜெபிக்கணும், துக்கப்பட வேண்டும். யாரோ எது ஒன்று இருக்கக்கூடாது, துக்கப்படணும், அதை பார்க்க முடியும். உண்மையா சொல்றேன், கர்த்தரிடத்துல நீங்க நெருங்கி ஜீவிப்பீங்கன்னால் அந்த துக்கத்தை உங்களால் ஃபீல் பண்ண முடியும். நான் எத்தனை தர சபையிலையும் சொல்லியிருக்கிறேன், நான் என் வாழ்க்கையில் நிறைய முறை நான் அதை நான் அனுபவிச்சிருக்கிறேன். ஏதாவது ஒருத்தர் ஏதாவது நடக்கும், அதை பார்க்கும்போது அந்த ஆண்டவருடைய துக்கத்தை ஃபீல் பண்ண முடியும். நமக்கு அழுக வரும், அழுக வரும். அது யாரோ ஒருத்தர், ஆனா நமக்கு அழுக வரும். ஏன் தெரியும், ஆண்டவருடைய இருதயம் அழுகிறது. அத ஃபீல் நமக்கு கர்த்தர் கொடுப்பார். அதை உணர நம்ம அவரோட நெருங்கி வாழ்ந்தோம்னா அதை உணர முடியும். அந்த வேதனை நமக்கு தெரியும். அதற்காக நம்ம நாமும் அழுது ஜெபிக்கும்படி கர்த்தர் நடத்துவார். உண்மையை சொல்றேன், தனி ஜெபங்களை சொல்றேன், இங்கேயும் சொல்றேன், ஃபாஸ்டிங் பிரேயர் கூட எத்தனையோ முறை எங்கேயோ இருக்கிற யாருக்காவது ஜெபிப்போம். இங்கே எங்களுக்கு அழுகையா வரும், அது யாருனே தெரியாது. இங்கே நமக்கு அழுக வரும். ஏன் தெரியுமா, ஆண்டவர் அதை குறித்து அவ்வளவு வேதனைப்படுறார். அதனால ஆண்டவருடைய துக்கத்தோடு நாம் துக்கிக்க வேண்டும். மூணாவது ஒன்று சொல்லி முடிக்கிறேன். நெகேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் முதல் அதிகாரம் முதல் நான்கு வசனங்களை வாசிக்கலாம்.
அகலியாவின் குமாரனாகிய நெகேமியாவின் நடபடிகள்.
நெகேமியாவின் நடபடிகள்
இருபதாம் வருஷம்,
இருபதாம் வருஷம்
கிஸ்லேயு மாதத்தில் நான் சூசான் என்னும் அரண்மனையில் இருக்கும்போது,
நான் சூசான் என்னும் அரண்மனையில் இருக்கும்போது
சம்பவித்தது என்னவென்றால்,
சம்பவித்தது என்னவென்றால்,
என் சகோதரரில் ஒருவனாகிய,
என் சகோதரரில் ஒருவனாகிய
ஆனானியும்,
ஆனானியும்
வேறே சில மனுஷரும்,
வேறே சில மனுஷரும்
யூதாவிலிருந்து வந்தார்கள்,
யூதாவிலிருந்து வந்தார்கள்.
அவர்களிடத்தில்,
அவர்களிடத்தில்
நான் சிறையிருப்பில் மீந்து தப்பின,
நான் சிறையிருப்பில் மீந்து தப்பின
யூதரின் செய்தியையும்,
யூதரின் செய்தியையும்
எருசலேமின் செய்தியையும் விசாரித்தேன்,
எருசலேமின் செய்தியையும் விசாரித்தேன்.
அதற்கு அவர்கள் சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள்,
சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள்
அந்த தேசத்திலே
மகா தீங்கையும்
நிந்தையையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேமின் அலங்கம் இடிபட்டதும் அதின் வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்றார்கள். இந்த வார்த்தைகளை கேட்டபொழுது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து
உபவாசித்து
மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி.
இங்கே இந்த வார்த்தைகளை கேட்டபொழுது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபிக்கிறார். இந்த நெகேமியா யார்? இவர் ஒரு யூதன். இவர் பாபிலோனிய சிறையிருப்பிலே நேபுகாத்நேச்சார் மூலமாக பாபிலோனுக்கு கொண்டு போகப்பட்டவர். அப்படி கொண்டு போகப்பட்ட பிறகு இவர்கள் 70 ஆண்டுகள் அங்கே சிறையிருப்பில் இருக்கிறாங்க. ராஜ்யங்கள், சாம்ராஜ்யங்கள் மாறுகிறது. மேதிய பெர்சிய சாம்ராஜ்யம் அடுத்தது வந்துவிட்டது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இந்த நெகேமியாவின் இருதயம், இவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறது சூசான் என்னும் அரண்மனையில் வாழ்ந்துட்டுகிறான், ராஜ வாழ்க்கை வாழ்ந்துட்டுகிறான். ஆனால் தன் தேசத்தை குறித்து செய்தியை விசாரிக்கிறான். அங்கிருந்து ஒருவன் வருகிறான், ஒரு மனுஷன் வருகிறான், அவனிடத்தில் விசாரிக்கிறான், நம்ம தேசம் எப்படி இருக்கிறது, நம்முடைய தேசத்தின் காரியம் எப்படி, நம்முடைய தேசத்தின் காரியம் என்னன்னு கேட்ட உடனே அங்க சொல்றாங்க, செய்தி சொல்றாங்க, தேசத்தின் எல்லா பகுதிகளும் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டிருக்கிறது, அலங்கங்கள் எல்லாம் சுட்டரிக்கப்பட்டு விட்டது, தேசத்தில் இருக்கிற மீதியாக இருக்கிற ஜனங்கள் மகா கொடிய வேதனை அனுபவிச்சிருக்கிறாங்க. இந்த செய்தியை சொன்ன உடனே நெகேமியா, இவன் அரண்மனையில வாழ்ந்துட்டு இருக்கிறான், ராஜபோக வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறான். இவன் ராஜாவுக்கு பான பாத்திரக்காரனா இருந்தான். பான பாத்திரக்காரனா, ராஜாவுக்கு டெய்லி சாப்பாடு கொடுக்கிறதான ராஜாவுக்கு நம்பகமான மனுஷன் இவன் தான். ராஜாவினால் அதிகமாய் நம்பப்படுகிற மனுஷன் இவன் தான். அப்படிப்பட்ட ராஜாவை தினந்தோறும் அவருக்கு முன்னால் நிக்கிற ஒரு சரியான ஒரு போஸ்டிங்ல அமருகிறான். அப்படிப்பட்ட ஒரு மனுஷன், ராஜாவுடைய அரண்மனையில் இருக்கிறவன், ராஜாவுக்கு நம்பத்தக்க மனுஷன், எவ்வளவு ஒரு பெரிய பதவியில் இருக்கிறவன். ஆனால் தன்னுடைய தேசம் பாழடைந்து கிடக்கிறது, தன்னுடைய தேசத்தில் இருக்கிற ஜனங்கள் மகா கொடிய வேதனை அனுபவிக்கிறான் கேட்டவுடனே அவன் சந்தோஷம் எல்லாம் போய்விட்டது. சில நாளாய் துக்கிக்கிறான், அழுகிறான், மன்றாடுகிறான், உபவாசிக்கிறான், போராடி ஜெபிக்கிறான். மூன்றாவது, நம் தேசத்திற்காக நாம் அழ வேண்டும். நம் தேசத்திற்காக நாம் அழணும். நம்முடைய தேசம் ஒரு சாபத்திற்குள்ளான ஒரு பாதையில் இருக்கிறது. எங்கும் விக்கிரகாரம், பாவம், மதுபானம், விபச்சாரம், கொடிய அசுத்தங்கள் நிறைந்திருக்கிறதான ஒரு தேசம். இந்த தேசத்தில் கர்த்தர் நம்மளை ஏன் வச்சிருக்கிறாரு? நம்மளையே இந்த தேசத்தில், இவ்வளவு பெரிய தேசத்தில், 120 கோடி ஜனங்களுக்கு மேல் இருக்கிற தேசத்தில் ஏன் கர்த்தர் நம்மளை வச்சிருக்கிறார், நம்மளை ஏன் ரட்சித்திருக்கிறார்? இந்த தேசம் சீர்படுவதற்காக, அழுது மன்றாடி ஜெபிப்பதற்காக கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். தேசத்தின் அவல நிலைமை மாறுவதற்காக, ஜெபிக்கிறதற்காக கர்த்தர் நம்மளை வச்சிருக்கிறார். புரியல? நம்முடைய தேசத்திற்கு நம்ம உத்தரவாதி. நெகேமியா அவன் ஃபாரின்ல இருக்கிறான், புரியுதுங்களா? அவன் தன்னுடைய தேசத்தை விட்டு அவன் ஃபாரின் போயிட்டான், ஃபாரின்ல இருக்கிறான், ராஜ வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறான். ஆனால் அவன் அங்கே இருந்தாலும், சூசான் அரண்மனையில் இருந்தாலும், தன்னுடைய தேசம் மோசமா இருக்குதுன்னு கேள்விப்பட்ட உடனே அவனால் வேதனை தாங்க முடியல. இன்றைக்கு சொல்லுகிறேன், நம்முடைய தேசத்தை குறித்து கர்த்தர் நம்மிடத்துல கேட்பார். உன்னை நான் ரட்சித்து இந்த தேசத்துல வச்சிருந்தனே, இந்த தேசத்திற்காய் நீ எந்த அளவுக்கு ஜெபிக்கிற, இந்த தேசத்தின் நிலைமை இவ்வளவு மோசமா இருக்கிறது, இதற்கு நீ எந்த அளவுக்கு நீ பாரம் எடுத்து ஜெபிக்கிற, கர்த்தர் கேட்பார். கேட்பார், ஜெபிக்கணும். நம்முடைய தேசத்திற்காய் நம்ம ஜெபிக்கணும், அழுது மன்றாடி ஜெபிக்கணும், ஜனங்கள் மனம் திருவுதலை பார்க்கிறதற்காக ஜெபிக்கணும், இந்த தேசத்துல ஒரு எழுப்புதல் வருவதற்காக நம்ம ஜெபிக்கணும், இந்த தேசத்தின் சாபங்கள் நீங்குவதற்காக ஜெபிக்கணும். நாங்களே ஃபாஸ்டிங் பேர்ல வேற ஒண்ணுமே ஜெபிக்கிறதில்ல, இது ஒண்ணுதான் மெயின் காரியம் தான். தேசத்திலே இருக்கிற எல்லா தாறுமாறான காரியங்கள் எவைகளையெல்லாம் செய்திகளாய் கேட்கிறோமோ அதைத்தான் ஜெப குறிப்பாய் வைக்கிறோம். புரிதல? நியூஸ் பேப்பர்ல என்னத்த செய்தியை படிக்கிறோம் அதை தான் இங்க ஜெபமா வைக்கிறோம். டிவியில நியூஸ்ல என்ன செய்தியை பார்க்கிறோம் அதை தான் இங்க ஜெபத்துல வைக்கிறோம், வேற ஒண்ணும் பண்றதில்ல. புரிதல? நம்முடைய தேசத்தை குறித்து நீங்க டிவியில எவ்வளவு செய்தி பாக்குறீங்க, நியூஸ் பேப்பர்ல எவ்வளவு காரியத்தை படிக்கிறீங்க, எதுக்கு கர்த்தர் நம்மளை அதை படிக்க வைக்கிறாரு? படிக்கணும், ஒரு தேவப்பள்ளி நியூஸ் பேப்பர் படிக்கணும், ஒரு தேவப்பள்ளி நியூஸ் பார்க்கணும், அப்பதான் தேசத்தின் அவல நிலைமை தெரியும். சும்மா பார்த்து நியூஸ் பார்க்கறதே வேலையாயிடக்கூடாது, அது ஒவ்வொன்றும் ஒரு ஜெப குறிப்பு என்பதை மனதில் வைத்து ஜெபிக்க வேண்டும். புரியுதுங்களா? நமக்கு நியூஸ் பேப்பர்ன்றதோ, நமக்கு நியூஸ் பார்க்கறதோ, டிவியில நியூஸ் பார்க்கறதோ ஜெப குறிப்பு, அது மற்றவங்களுக்கு செய்தி, நமக்கு அது ஜெப குறிப்பு. அதை வைத்து தேவ சமூகத்தில் நம்ம ஜெபிக்கணும். நமக்கு கர்த்தர் ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார், அந்த ரட்சிப்பை மற்றவர்கள் சுதந்திரிக்கிறதற்காக கண்டிப்பாக நாம் மனம் கசந்து துக்கித்து நாம் ஜெபிக்க வேண்டும். ஒன்று, நமக்காக நம்ம துக்கிக்கணும். இரண்டாவது, நம்முடைய ஆண்டவருக்காக நம்ம துக்கிக்கணும். மூன்றாவது, நம்முடைய தேசத்திற்காக நம்ம துக்கிக்கணும். அந்த துக்கம் நமக்கு வரணும். தேவ பிள்ளைகள், இப்படிப்பட்ட துக்கம் நமக்கு வருவதைத்தான் கர்த்தர் சொல்றாரு, துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். கர்த்தர் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க என்றார். இந்த மூன்று விதத்தில் நீங்கள் துயரப்படுகிறவர்களாக இருப்பீர்கள் என்றால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நம்முடைய சொந்த குறைவுக்காக நம்ம துயரப்படணும். ஆண்டவருடைய இருதயம் துக்கப்படுகிறதை நினைக்கும் பொழுது நம்ம துயரப்படணும். மூன்றாவது, தேசத்தில் இருக்கிற மோசமான காரியங்களை பார்க்கும் பொழுது அதுக்காக நம்ம துயரப்பட்டு, அவங்களுக்கு அதை பாவரிக்க பண்ணி ஜெபிக்க தெரியாது, அவங்களுக்காக நம்ம பாவரிக்க பண்ணி ஜெபித்து துக்கப்பட்டு அவர்கள் மனம் திரும்புவதற்காக நம்ம ஜெபிக்க வேண்டும். அதனாலதான் கர்த்தர் நமக்கு இந்த மாதத்தை நமக்கு சொல்லி இருக்கிறார், நகைப்பை பார்க்கிலும் துக்கிப்பு நலம். துக்கிக்கிறது நல்லது, அதனால் முகதுக்கத்தினாலே இருதயம் சீர்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த துக்கத்தோடு நம்ம ஜெபிக்கிறதுனால நம்ம இருதயத்தை கர்த்தர் செம்மையானதாகி வைக்கிறார். அல்லேலூயா.
அதுதான் கர்த்தர் அவரிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஜெபிக்கலாம். Glory to Jesus. நகைப்பை பார்க்கிலும் துக்கிப்பு நலம் என்று வேதம் சொல்லுகிறது. சிரித்து மகிழ்ந்து சந்தோஷப்படுவதை ஜனங்கள் விரும்புவார்கள், ஆனால் கர்த்தரோ நாம் துக்கப்படுவதை அவர் விரும்புகிறார். லௌகீக துக்கம் மரணத்தை பிறப்பிக்கும், அந்த துக்கம் நமக்கு வரக்கூடாது. ஆனால் தேவனுக்கு ஏற்ற துக்கம் நம்முடைய வாழ்க்கையில் வர வேண்டும். தேவனுக்கு ஏற்ற துக்கம், தேவனுக்கு ஏற்ற துக்கம், கர்த்தருக்குரிய துக்கம் நமக்கு இருக்கணும். அது ஆசீர்வாதமானது. துயரப்படுகிறவர்களை கர்த்தர் பாக்கியவான்கள். தேவ பிள்ளையே, முதலாவது உங்களுக்காக நீங்க துக்கிக்கணும். நம்ம நினைக்கிறோம் நம்ம ரொம்ப நல்லவங்கன்னு. எதை வச்சு? நாலு பேர் நம்மள ரொம்ப நல்லவங்கன்னு சொல்றதுனால. ஆனா அது உண்மையானு கொஞ்சம் யோசிங்களேன். மத்தவங்க நம்மளை பத்தி வச்சிருக்கிற இமேஜ் எல்லாம் கரெக்டா? இல்ல நம்ம ஒரு ராங் இமேஜ் நம்ம கிரியேட் பண்றோம். நம்மை சுற்றிலும் இருக்கிறவர்களுக்கு நம்முடைய உண்மையான நிலைமையை நம்ம வெளிப்படுத்துவதில்லை. ஒரு ராங் இமேஜ் நம்ம கிரியேட் பண்றோம். நம்மளை நல்லவங்க நம்ம நம்ப வைக்கிறோம், அவங்கள அதை நம்புறாங்க. ஆனால் ஆண்டவருக்கு தெரியல நம்ம யாருன்னு. ஆண்டவருக்கு நம்ம யாருன்னு தெரியல, கர்த்தருக்கு தெரியும். நம்ம சுற்றிலும் நமக்கு முன்னால் இருக்கிறவங்க நம்ம யாருன்னு தெரியாது, ஆனா ஆண்டவருக்கு தெரியும். மனுஷன் பாராட்டும் பொழுது அதில் மகிழ்ந்து அதை சரி என்று சொல்லி ஏமாந்துடாதீங்க, அது உண்மை கிடையாது. ஆண்டவருடைய பார்வையில் நான் எப்படி இருக்கிறேனோ அதுதான் என்னுடைய உண்மையான நிலை, அதுதான் என்னுடைய உண்மையான நிலை, அதுதான் நான். என் ஆண்டவர் என்னை எப்படி பார்க்கிறார் அதுதான் உண்மையான நான், அதுதான் என்னுடைய உண்மையான நிலைமை. நாலு பேர் என்னை தப்பா பாராட்டுறாங்க, அது தப்பா பாராட்டுறாங்க, அது புரியணும். நாலு பேர் நம்மளை தப்பா பாராட்டுறாங்க, அதை சிரிச்சு அதை இன்னும் உறுதிப்படுத்திடாதீங்க. அதை ஆமோதித்து அங்கீகரித்து அவங்க உள்ளத்துல இன்னும் அந்த இமேஜை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கிடாதீங்க. கர்த்தர் சொல்லுவார், நீ ஒரு ஏமாற்றுக்காரன். கர்த்தர் சொல்லுவார், நீ ஒரு ஏமாற்றுகிறவன், மாய்மாலக்காரன். இல்ல இல்ல, கர்த்தர் சொல்லக்கூடாது. அவருடைய வருகை நேரத்தில் அவர் நம்மளை பார்த்து அப்படி சொல்லக்கூடாது. நம்மளை பார்த்து யாராவது நீ ஒரு ஏமாற்றுக்காரன், நீ ஒரு பொய்யன்னு சொன்னா நம்மளை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. நான் யாரும் ஏமாத்தலையே, நான் யார்கிட்டயும் போய் சொல்லி ஏமாத்தலையேன்னு அவங்களா அப்படி நினைச்சுட்டா நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிடுறோம். இல்ல 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 இல்ல, அவங்களா அப்படி நினைக்கும் பொழுது அதை ஏன் நம்ம அங்கீகரிக்கிறோம்? அது ஏமாற்றுத்தனம் தானே. நான் ஒண்ணும் என்ன ரொம்ப நல்லவன் சொல்லிக்கலையே, அவங்க என்ன நல்லவன் நினைச்சா நான் என்ன பண்றது? அவங்க நினைக்கிறதற்கு நம்ம இடம் கொடுக்கிறோம், அதை ஆமோதிக்கிறோம். அதை சொல்லும் பொழுது இல்ல நீங்க நினைக்கிற மாதிரி நான் ஒண்ணு பொறுமசாலி கிடையாது, நம்ம அதை மறுக்கிறது இல்லையே. நீ ரொம்ப பொறுமசாலி, நீ ரொம்ப நல்ல டைப் அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்க நினைக்கிற மாதிரி நான் ஒண்ணு நல்ல டைப் கிடையாது, நீங்க நினைக்கிற மாதிரி நான் ஒண்ணு பொறுமசாலி இல்ல அப்படின்னு நம்ம அதை மறுதளிக்கிறது இல்லையே. அவங்களுக்கு முன்னால வேணா உங்களுக்கு மறுதளிக்க வேண்டாம், விட்டுருங்க. அவங்களுக்கு முன்னால உங்களுக்கு குறைய நீங்க மறுதளிக்க வேண்டாம், விட்டுருங்க. ஆனா ஆண்டவருக்கு முன்னாலே அப்படியே போய் இருக்கக்கூடாது. இல்ல ஆண்டவரே இவங்க என்ன இப்படி பாராட்டினாங்க அப்படின்னா, இல்லப்பா உண்மையிலே அப்படி இல்லைன்னு ஆண்டவருக்கு முன்னால சொல்ல முடியுதா? அவங்க என்ன பாராட்டின பாராட்டு உண்மை இல்லப்பா, அது எனக்கு தெரியும், அது உண்மை இல்லை, நான் அப்படி கிடையாது. அதை கர்த்தருக்கு முன்னால போய் துக்கத்தோடு சொல்ல தெரியுதா? நமக்காக நாம் துக்கிக்க வேண்டும், நமக்காக நாம் துக்கிக்க வேண்டும். இரண்டாவது, நம் ஆண்டவருக்காக நம்ம துக்கிக்கணும். ஆண்டவருடைய இருதயம் துக்கப்படுகிறது. எத்தனையோ ஜனங்களுடைய பின்மாற்றங்கள், எத்தனையோ ஜனங்கள் கர்த்தரை விட்டு தூரம் போகிறது, இது ஆண்டவருடைய இருதயத்தை விசனப்படுத்துகிறது. அதை பார்க்கும் பொழுது நாம் தேவ சமூகத்திலே ஆண்டவருடைய துக்கத்தை அவர் நம்மோடு பகிர்ந்து கொள்ளுகிறார். அப்பொழுது நாமும் அதற்காக துக்கிக்க வேண்டும். மூன்றாவது, நம்முடைய தேசத்தின் அவல நிலைமையை பார்க்கிறோம். நம் கண்களுக்கு முன்பாக தேசம் எவ்வளவு மோசமாய் போய்கொண்டிருக்கிறது என்பதை பார்க்கிறோம். அதற்காக என்னைக்காவது நம்ம துக்கப்படுகிறோமா? தேசத்தில் நடக்கிற பாவங்கள், பாவ செயல்கள், துன்மார்க்கங்கள், கொலைகள் எத்தனை சர்வசாதாரணமாய் ஒவ்வொரு நாளின் கொலைகளை நம்ம சர்வசாதாரணமா நியூஸ் பேப்பர்ல பார்க்கிறோம். எத்தனை உயிர்கள் மடிந்து போகிறது. என்னைக்காவது இதற்காக நம்ம துக்கப்படுறோமா? துக்கப்படணும், துக்கப்படணும். யாருக்கோ என்னமோ நடக்குதுன்னு நினைக்காதீங்க, துக்கப்படணும். ஸ்தோத்திரம். நகைப்பை பார்க்கிலும் துக்கிப்ப நலம். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். தேவ பிள்ளைகளே, இன்னையிலிருந்து துக்கத்தை ஒரு ஆசீர்வாதமாய் பாருங்க. தேவனுக்கு ஏற்ற துக்கம் கொள்ளுங்கள். லௌகீக துக்கத்தை களைந்து விடுங்கள். தினந்தோறும் தேவனுக்கு ஏற்ற துக்கம் உங்களுக்கு வரணும். லௌகீக துக்கம் வரவே கூடாது. ஸ்தோத்திரம் அப்பா. வார்த்தைகளுக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். தேவரீர், எங்கள் உள்ளான வாழ்க்கையை எங்களுக்கு நீங்க வெளிப்படுத்தினதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை எங்களுக்கு வெளிப்படுத்தி காண்பித்ததற்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகள் எங்களை புடமிடட்டும் அப்பா. இந்த வார்த்தைகள் எங்களை மனம் திரும்ப செய்யட்டும். இந்த வார்த்தைகள் எங்களை மறுரூபமாக்கட்டும். இந்த வார்த்தைகள் எங்களை தேவ சித்தத்துக்கு நேராக இழுத்து செல்லட்டும். இந்த வார்த்தைகள் எங்களை நித்திய ஜீவனை சுதந்திரிக்க செய்யட்டும். இந்த வார்த்தைகளினால் தொடர்ந்து எங்களை பலப்படுத்துங்க அப்பா. இந்த வார்த்தைகள் எங்களுக்குள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென்றும் ஆமென் என்று ஒவ்வொரு நாளிலும் நிறைவேறுவதாக கர்த்தர் ஆசீர்வதிக்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. தொடர்ந்து பேசுங்க. துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.